நல்லத்துள் செல்வம் செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் மோனலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்வாக திருக்குறள் நான் உடைமை அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், கருமத்தால் நாணுதல் நாணு திருணுதல் நல்லவர் நாண பிற. நாணம் என்பது என்னவென்றால் இழிவான செயல்களை செய்வதற்கு ஒருவர் கூச்சப்படுதல் என்பதாகும். மற்ற வகையில் மனம் மொழி மெய்களால் மேற்கொள்ளப்படும் நாணங்கள் அழகினையும் நல்ல குலப்பெருமையும் கொண்ட பெண்களுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய தன்மையானதாகும். இதே அதிகாரத்தில் இன்னொரு குறள், ஊன் உடை எச்சம் உயிர்க்கு எல்லாம் வேறல்ல நாணுடைமை மாந்தர் சிறப்பு. உண்ணும் உணவும் உடுக்கும் உடையும் உறையும் உறையோளும் பெரும் உறக்கமும் நுகரும் இன்பமும் காதல் வேட்கையும் மக்களை பெறுதல் போன்ற இவையெல்லாம் எல்லா மக்களுக்கும் பொதுவாக அமைந்திருப்பதாகும். பழிக்கு நாணி மானத்தோடு வாழ நினைக்கும் நன்மக்களுக்கு நாணம் என்பது மிக சிறப்பான உடைமையாக அமையும் என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களே, நம்முடைய அன்பு அறிவிப்பாளர் திருமதி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்கள் ஒரு புது முயற்சியை இந்த வாரம் முதல் தொடர இருக்கின்றார். அது என்னவென்று கேட்போமா?
தெரிந்த பாடல் தெரியாத தகவல் அப்படின்ற தலைப்புல இன்னும் கொஞ்சம் வாரங்களுக்கு சில சிறந்த பாடல்களும் தெரியாத தகவல்களையும் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். குங்குமம் படம் 1963 வெளிவந்தது. இதனுடைய இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் அவர்கள். அவர் ஒரு முறை ஒரு கச்சேரிக்கு போயிருந்தப்ப சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடின ஒரு பாடலை கேட்ட பிற்பாடு இந்த படத்துக்கு இசையமைப்பு வெளியில இருந்தப்ப இந்த படத்துக்கான பாடல் ஒன்ன அவங்க ரெண்டு பேரையும் வச்சு பாட வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தார். இந்த படத்தினுடைய கதாநாயகன் சிவாஜி சார் அவர்கள். அவங்க கிட்ட இந்த விவரத்தை சொன்ன உடனே சிவாஜி சொன்னாரு, எனக்கு எப்பவுமே TMS தானே பாடுவாரு, எதுக்காக மாத்தி சீர்காழி கோவிந்தராஜனை பாட வைக்கிறீங்க, TMS-ஐ பாடட்டும் அப்படின்ட்டு போயிட்டாரு. சரி, நாம நினைச்சது முடியலையே, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகன் விருப்பத்துக்கே TMS ஐயா இந்த பாட்டை பாடினார். மிக பிரபலமான இந்த பாடல் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை தேடுதம்மா. இந்த பாடல்ல நாம இன்னுமே சிவாஜியை சிலாகிச்சு சிலாகிச்சு ஏன் பேசுறோன்றத இந்த பாட்டு இன்னும் யூடியூப்ல இருக்கு, கேட்டு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். சிவாஜி பாடும்போதே அவருடைய ஏற்ற இறக்கங்களா இருக்கட்டும் அந்த ஸ்வரங்கள் சொல்லும் போது உண்மையிலேயே ஒரு பாடகர் பாடுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பாவத்தை முகத்துல கொண்டாந்துருப்பாரு. சரதா அம்மாவுடைய அழகும் சிவாஜியுடைய நடிப்பும் அந்த பாட்டில் எந்த விதத்துலேயும் ஈடு இணை சொல்லவே முடியாத அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அதனால தான் அந்த பாடலை நாம் இன்ன வரைக்கும் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு மறுபடியும் உங்களுக்காக சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை.
இசை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னம் சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா.
கவிஞர் வைரமுத்து அவர்கள் இலக்கியம் எழுத வந்து 50 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. அவரோட முதல் கவிதை நூலான வைகரை மேகங்கள் கவியரசு கண்ணதாசன் அணிந்துரையோடு 1972 ஆண்டு வெளிவந்திருக்கு. அப்பொழுது அவர் பச்சையப்பன் கல்லூரியில BA 2 ஆண்டு படிச்சு வந்த ஒரு மாணவர். இந்த 50 ஆண்டுகள்ல அவர் 38 நூல்களும் 7500 பாடல்களும் எழுதியிருக்காரு. கவிஞர் வைரமுத்துவோட இலக்கிய பொன்விழா இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு ஊர்களிலும் மாநிலங்களிலும் நாடுகளிலும் கொண்டாடப்பட இருக்கு. இந்த விழாவிற்கான தொடர் நிகழ்ச்சியாக வைரமுத்து இலக்கியம் 50 என்கின்ற ஒரு இலச்சினை, அதாவது அந்த எம்பளம், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. தந்தை இல்லாத இடத்துல நீங்கள் இருந்து நிறைவு செய்து தர வேண்டும் அப்படின்னு முதலமைச்சரை கவிஞரை வைரமுத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. 28 வயதுல இதுவரை நான் அப்படின்னு சுயசரிதை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. கருவாச்சி காவியம், வைரமுத்து கவிதைகள், 3 உலகப்போர், தண்ணீர் தேசம், கொஞ்சம் தேநீர் நிறைய வானம், திருத்தி எழுதிய தீர்ப்புகள், வைரமுத்து சிறுகதைகள், பெய்யன பெய்யும் மழை என்று அவருடைய படைப்புகள் விருந்து கொண்டே போது. அண்மையில் வெளியிட்ட தமிழராற்றுப்படை நூல் 3 10 பதிப்புகள் கண்டு ஒரு சாதனை படைச்சிருக்கு. திரைப்பட பாடலாசிரியராக 7 தேசிய விருது பெற்ற இந்தியாவினுடைய ஒரே பாடலாசிரியர் இவர் தாங்க. சிறந்த பாடலாசிரியருக்கான தமிழக அரசு விருதினை 6 பெற்றிருக்காரு இவர் மட்டும்தான். 2003 சாகித்ய அகாடமி விருதும் இவருக்கு கிடைச்சிருக்கு. இலக்கியத்தினுடைய பங்களிப்பிற்காக இந்தியாவினுடைய உயர்ந்த விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதும், அதாவது பாரதிய பாஷா பரிஷத்தினுடைய சாதனா சம்மன் விருதும் பெற்றிருக்காரு. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் ஆகிய 3 பல்கலைக்கழகங்கள்ல கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். அண்ணால் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இவரை கவி சாம்ராட் அப்படின்னு அழைச்சிருக்காரு. அந்த நாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் காப்பிய கவிஞர் அப்படின்னு கூப்பிட்டிருக்காரு. அந்நாள் தமிழக முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இவரை கவி பேரரசு அப்படின்னு பட்டம் அளிச்சிருக்காரு. இவருடைய படைப்புகள் ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, வங்காளம், ரஷ்யன், நார்வேஜியன் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கவிதை, நாவல், சிறுகதை, திரைப்பாட்டு, ஆராய்ச்சி கட்டுரை, திரை உரையாடல், பயணக்கட்டுரை, சரிதை, சுயசரிதை என்று இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்களையும் இவருடைய பயணம் நீண்டுகிட்டே போயிருக்கு. இலக்கியத்தின் வழியாக சமூக நலப்பணிகளையும் ஆற்றி வருகிறார்.
அது செய்தி தரும். வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாடும் எனக்கு அது செய்தி தரும்.
நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இலக்கியம் எழுத வந்து 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை பற்றி சிறப்பு நிகழ்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இவர் பாடல்களை தவிர தன்னுடைய கவிதை தொகுப்பை 19 வயதிலேயே வைகரை மேகங்களை எழுதினார். கவிதை, கட்டுரை, நாவல், சிறுகதை, தன் வரலாறு, திரையிசை பாடல்கள் என பல்வேறு துறைகளிலும் காலடி வைத்து தன்னுடைய பல படைப்புகள் உலக தமிழர்கள் அனைவரையும் தன் வசீகர எழுத்துக்களால் கவனம் கொள்ள வைத்திருப்பவர் வைரமுத்து. வைரமுத்துனாலே அவருடைய கருத்த உருவமும் வெள்ளை குருத்தாவும் அவருடைய கம்பீரமான குரலும் தான் எல்லோருடைய கண்களுக்கும் வரும். அவர் தன்னுடைய முதல் பாடல் எழுத பற்றிய அனுபவம் பற்றி சொல்லும் பொழுது, திருமணமான பெண் முதலிரவுக்கு செல்லும் பொழுது எப்படி அச்சமும் தயக்கமும் பயமும் கலந்த மனநிலை இருக்குமோ அதை போன்ற ஒரு மனநிலையில் தான் நான் பாடல் எழுத போனேன் அப்படின்னு பதிலளிச்சிருப்பாரு. இவருடைய கவிதை தொகுப்பை பத்தி சொல்லனா, வைரமுத்து அவர்கள் அவருடைய அம்மாவை பற்றி 1000 தான் கவி சொன்னேன் என்ற கவிதையை, ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் சந்தோஷப்படும் இந்த உலகத்துல வயசுக்கு வந்துட்டாலே அப்படின்னு ஒரு தாயினுடைய புலம்பலை கவிதையாக்கி, ஏண்டியம்மா குத்த வச்ச என்ற கவிதையும், காதலித்தால் நம்முடைய மனநிலை எப்படியெல்லாம் புது மாற்றம் கொள்ளும் என்பதை பற்றி காதலித்து பார் அப்படின்ற கவிதையும், காதலில் தோற்று போன பெண்ணின் மனநிலையை விவரிக்கும் இறக்க முடியாத சிலுவை என்ற கவிதையும், இரண்டு தோழிகள் பற்றிய கவிதையினை தோழிமார் கதை அப்படின்ற கவிதையும் நிறைய பேரு படிச்சு அனுபவிச்சிருப்பாங்க. அந்த அந்த அதனுடைய அனுபவங்களை நம்ம சொல்றதுக்கு இல்லை. அவருடைய இன்னொரு தேசிய கீதம், திருத்தி எழுதிய தீர்ப்புகள், கவிதை புத்தகங்கள், அந்த புத்தகங்கள்ல திருத்தி எழுதிய தீர்ப்புகள் தொகுப்புல, சுதந்திர வெளிச்சம், சேரியில் விழாமல், மாளிகை நிழல்களே மறைத்து விட்டன அப்படின்ற கவிதையும், இன்னொரு தேசிய கீதம் அப்படின்ற தொகுப்புல 1947 August 15 என்ற தலைப்பில் இடம்பெற்ற ஒரு கவிதையில, இவன் பட்டு வேட்டிக்கு பற்றிய கனாவில் இருந்த பொழுது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டது அப்படின்ற கவிதையும், அதோடு திரைத்துறையில் இருந்தபடியே திரைப்படங்கள் குறித்து விமர்சனம் எழுதி தீக்குச்சிக்கு தின்ன கொடுப்போம் என்ற கவிதையில், சினிமா குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வச்சு இளைஞர்கள் கையில் ஏனும் இந்த அழுக்கு திரை செலவை செய்யப்படுமா, சற்று பொறுத்திருப்போம், இல்லையெனில் மக்களை சுருள வைக்கும் திரைப்பட சுருளை ஒரு தீக்குச்சிக்கு தின்ன கொடுப்போம் என்று துணிச்சலாக எழுதிய அந்த கவிதைகள் ஞாபகத்துக்கு வருது. இது தவிர பெய்யன பெய்ய மழை தொகுப்பில் சிறுமியும் தேவதையும், பால் வினையாளி, துறக்க முடியாத துறவு, ஒரு தூக்கு கைதியின் கடைசி இரவு, எறும்புகளோடு பேச்சுவார்த்தை ஆகிய கவிதைகளும், இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல, தமிழுக்கு நிறம் உண்டு, கொஞ்சம் தேநீர் நிறைய வானம், என் பழைய பனை உலைக்குள், இரத்த தானம் போன்ற கவிதை தொகுப்புகளும் அவருடைய கவி ஆளுமைக்கான சான்றுகள். முதல் தொகுப்பான வைகரை மேகங்கள் மரபு வடிவத்திலிருந்து புவுது கவிதைகளாகவும் கற்பனை கவித்துவம் நிறைந்த தொகுப்புகளாகவும் இருக்கும். மகாகவியினுடைய வாழ்க்கையை பற்றி கவிராஜன் கதை அப்படின்ற ஒரு புது கவிதையில் எழுதப்பட்ட ஒரு நூல், இயக்குனர் பாலச்சந்தர் பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற திரைப்படமாக எடுக்க எண்ணி வைரமுத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கான தரவுகளை திரட்டி தருமாறு சொல்லியிருக்காரு. பிறகு என்ன காரணமோ அந்த திரைப்பட முயற்சி கைவிடப்பட்டது. இப்படி திரட்டிய தரவுகளை வீணாக்க விரும்பாம கவிராஜன் கதை அப்படின்னு நூலாக வெளியிட்டார். மகாகவியினுடைய வாழ்க்கைய புது கவிதை வடிவில் தொய்வில்லாமல் படிக்க வைக்கிற ஒரு புத்தகமாக அது இருக்கும். கவிதை நடையிலேயே எழுதினிய தண்ணீர் தேசம் நாவல்ன்றது கடல், தண்ணீர் மற்றும் உலகம் பற்றிய பல அறிவியல் உண்மைகளை எளிய கவிதை நடையில விவரித்து சொல்லியிருக்கார். இந்த கதையினுடைய நாயகன் கலைவண்ணன், நாயகி தமிழ் ரோஜா. கலைவண்ணன் ஒரு புரட்சிகரமான பத்திரிகை நிருபராகவும் தமிழ் ரோஜா ஒரு பணக்கார குடும்பத்து பெண்ணாகவும் இருக்காங்க. கடலை சுத்தி பார்க்கணும்னு தமிழ் ரோஜா ஆசைப்பட கடலுக்கு அழைச்சிட்டு போறார். கடலோட தூரம் செல்ல செல்ல கடல் பற்றிய பல அறிவியல் உண்மைகளை சொல்றாங்க. கடலுடைய ஆழத்துக்கு செல்பவர்கள் பெரும்பாலும் புயல்ல மாட்டிக்கிறாங்க. அவர்கள் மீண்டார்களா மாண்டார்களா என்பதுதான் இந்த கதை. இவர்களோட காதலையும் ஊடலையும் சொல்லும் பொழுது கடல், தண்ணீர் பற்றிய அறிவியல் விவரங்களையும் எடுத்து வைக்கிறாரு. மீனவர்களுடைய வாழ்வியல் பற்றியும் பல விவரங்களை தொகுத்து வச்சிருக்காரு இந்த தண்ணீர் தேசம் கவிதை தொகுப்புல. பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு போன்ற வரலாற்று நாவல்களுடைய வரிசையில வைரமுத்து எழுதிய காதல் கவியம் தான் வில்லோடு நிலாவே அப்படின்ற புத்தகம். நீங்கள் காதல் வயப்பட்டவரா, இந்த நாவலை படிச்சு பாருங்க, காதலின் ஆழம் அதிகரிக்கும். காதலிக்க தெரியாதவரா, காதலை பற்றிய அழுத்தம் அதிகரிக்கும். சங்க காலத்து பின்னணியில் எழுதப்பட்ட இந்த கதையானது சேரர்கள் வரலாறு சம்பந்தமானது. ஒரு சாதாரண கொல்லனின் மகளுக்கும் இளவரசருக்கும் இடையான காதல் கதைய ஒரு வீரத்துடன் இந்த நாவல்ல சொல்லியிருப்பார். சேரன் செங்குட்டனுடைய தம்பி சேரலாதன், காக்கை பாடினியார், நச்சல்லையார் மற்றும் புலவர்களை பக்கத்தில் வைச்சு கொண்டதாக புறநானூற்றுல ஒரு குறிப்பு இருக்கு. பக்கத்து கொண்டான் என்பது பட்டத்து மனைவியை கொண்டான் என்ற பொருளை கொண்டு எழுதப்பட்ட கவித்துவமான நாடு இந்த நாவலை படிச்சு பாருங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். மேல் ஜாதி கீழ் ஜாதி, காதலை மையமாக வச்சு எழுதப்பட்ட காதல் கதை. ஒரு போர்க்களமும் இரண்டு பூக்களும். ராஜதுரை, அம்சவல்லி இவர்களுடைய கள்ளம் கபடம் இல்லாத காதலை கௌரவத்திற்கும் சுயநலத்திற்கும் மனித உரிமைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவை சாதியின் பெயரால பிரிக்க முயல்றாங்க. இறுதியில் ஜாதி ஜெயிச்சுதா, காதல் ஜெயிச்சுதா, இதுதான் கதையோட ஒரு கரு. வைரமுத்து திராவிட கொள்கைகள் மீது ரொம்ப பற்று கொண்டவர் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியும். அவரோட முதல் நாவலான வானம் அசப்படும் நாவல்ல செந்தோழன் அப்படின்ற ஒரு பாத்திரத்துல மூலம் கம்யூனிஸ்ட கொள்கைகளை அழுத்தமா பதிவு செஞ்சிருப்பாரு. சந்தர்ப்ப சூழ்நிலையால காவி உடைக்குள் தன்னை புகுத்தி கொண்டு சாமியாராக மாறிய ஒரு இளைஞனுடைய காதல் கதை தான் காவி நிறத்தில் ஒரு காதல். நாத்திக மனம் கொண்ட எல்லோரும் படிக்க ஆவல் தூண்டும் கதை. காதல் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னுடைய 18 வயதில் காட்டிற்குள் சென்ற காட்டுக்கு போன ஒரு இளைஞன் 18 வருஷம் கழிச்சு மீண்டும் தன்னுடைய காதலியை தேடி அவள் கரம் பிடிக்க பிறந்த மண்ணுக்கு தேடி வருகிறான். சாமியாரா அவன் படும் அவசைகளும் கஷ்டங்களும், காதலியை அடைய அவங்க எடுக்கின்ற முயற்சிகளும், அது அந்த இறுதியில காதலியை பார்க்கும் கிளைமாக்ஸ் காட்சியும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. வைரமுத்து எழுத்துக்கள்ல தலையானதும் சாகித்ய அகாடமி விருதை பெற்ற நாவலுமானது கள்ளிக்காட்டு இதிகாசம். கள்ளிக்காடு என்கின்ற வறண்ட நிலத்துல நடமாடும் மனிதர்களுடைய வாழ்க்கைய எந்தவித அலங்கார பூச்சும் இல்லாமல் அப்படியே நம் முன்னால நிறுத்தியிருக்கிறார். முழுமையான கிராமத்து படம் பார்த்து முடிஞ்சது போல இருக்கும். பேயத்தேவர், அவருடைய பேரன் மொக்கராசு, மகள்கள் செல்லத்தாயி மற்றும் மின்னல், மனைவி அழகம்மா, மகன் சின்னு, முருகாயி ஆகிய பாத்திரங்கள் படிக்கும் பாசகனோட மனதுல இருந்து மறக்க முடியாது. சோதனை மேல் சோதனையாக வந்தாலும் அந்த பேயத்தேவரின் போராட குணம் படிப்பவர்களுடைய துணிவு கொள்ள வைக்கும். இதே போலவே கள்ளிக்காட்டு இதிகாசம் அந்த புத்தகத்தினுடைய பேயத்தேவர் என்கின்ற நபரை நம்மிடமே நடமாட விட்டு அசத்தியிருப்பாரு. கருவாச்சி காவியத்துல கருவாச்சி என்கின்ற பெண்ணை கொண்டு வந்து அதகலம் செய்திருப்பாரு. வர்ணநிலையில கள்ளிக்காட்டு இதிகாசத்தை விட பல இதில் அதாவது ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. திருமணமாகி 11 வயதிலேயே பழைய பரம்பரைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு கருவாச்சி அவ்வளவு கணவன் கட்டையன் விலக்கி வைக்க தனி ஒரு ஆளாக எப்படித்தான் வாழ்க்கையை தைரியத்துடன் எதிர்கொள்றாங்க என்பதை இந்த அவளுடைய ஒரு கதை. இதே போலவே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உலக மானுடவியல, புவி வெப்பமாதல், உலகமயமாதல் என்ற இரண்டு சக்திகளுக்கிடையே உலக வேளாண்மை எப்படி நசுங்கிருக்கு, அதை எப்படி மீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு நூற்றாண்டின் எரியும் பிரச்சனையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் தான் அவருடைய 3ஆம் உலகப்போர். ஒரு விவசாய குடிமகன் தன் தந்தையினுடைய தற்கொலையை பார்ப்பதில் தொடங்கும் இந்த நாவல் அவனே இந்த மண்ணை காப்பதற்காக தன் மகனை கொலை செய்வதில் முடிகிறது. ஆனந்தவிடன் புத்தகத்துல இது தொடராக வந்த ஒரு கவிதை. இந்த மாதிரி இவருடைய கவிதை தொகுப்புகள் மட்டும் இல்லாம இந்த கட்டுரைகள், கதைகள் எல்லாத்தையும் நிறைய சொல்லலாம். இவர் வந்து தன்னுடைய தன் வரலாறு புத்தகமாக இதுவரை நான் அப்படின்றது ரொம்ப முக்கியமான புத்தகம். கண்ணதாசன் வனவாசம் புத்தகத்துக்கு அடுத்தபடியாக சுய வரலாற்று புத்தகமாக ரொம்ப வரவேற்றப்பட்ட ஒரு புத்தகம்னு சொல்லலாம். அதே மாதிரி இதனால் சகலமானவர்களுக்கும் இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள், சிற்பியே உன்னை செதுக்குகிறேன், வானம் தொட்டு விடும் தூரம்தான் என்று பல கட்டுரை தொகுப்புகளை தொகுத்து சொல்லலாம். வைரமுத்து 1000 திரைப்பட பாடல்கள் அடங்கிய தொகுப்பையும் பத்மபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றிருக்கார். 6000 பாடல்களுக்கு மேல் எழுதி சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 பெற்றிருக்கிறாரு. பல இசையமைப்பாளருடன் இணைந்து பாடல் எழுதினாலும் இளையராஜா வைரமுத்து கூட கூட்டணியில் அமைந்த பாடல்களே மிகவும் சிறப்பாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம்.
கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம் தமிழர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு. நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன், மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
காதலர் தினம் பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அத பத்தின ஒரு அற்புதமான கட்டுரை ஒண்ணு பிபிசியில வெளிவந்திருக்கு, அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். பீத்தோனோட 9வது சிம்பனி மெல்லிய ஒளியில் ஒழித்து கொண்டிருக்கிறது. ஏதேதோ நினைவுகள் கனப்பொழுதே நினைவில் தோன்றி மறைகின்றன. எப்படி முழுவதும் செவித்திறனற்றவரால் ஓர் இசையை இவ்வளவு நேர்த்தியாக கோர்க்க முடிந்தது? ஒளியை கொண்டு இப்படியான ஒரு அற்புதத்தை படைக்க முடிந்தது? ஆன்மாவிலிருந்து இசைக்கான குறிப்புகளை எடுத்து மெல்ல அவரது மனத்திரையில் ஒழிக்க விடுவாராம். பௌதீக ரீதியாக கேட்க முடியாத அவரது நினைவுகளில் மட்டுமே ஒலித்த அந்த இசைக்குறிப்புதான் பீத்தோவனின் 10வது சிம்பனியாக உயிர் பெற்றிருக்கிறது. ஆன்மாவிலிருந்து உருவாக்கப்பட்ட படைப்பு அது. விளைவுகள் கொண்டு வரும் பலன்களை எதிர்பாராமல் செய்யும் பணி மீதான உச்சபட்ச காதலின் உருவாக்கம் அது. ரூமியோட சொற்களில் சொல்ல வேண்டுமானால், உங்கள் ஆன்மாவிலிருந்து ஒரு பணியை செய்யும் போது உங்களுக்குள் ஒரு பெரும் மகிழ்ச்சி நதி ஓடுவதை உணர்வீர்கள். நினைவுகளை கொஞ்சம் தூசு தட்டி பார்த்தால் இப்படித்தான் எல்லாமும் இருந்திருக்கிறது. நாமும் இருந்திருக்கிறோம். ஆன்மாவிலிருந்து அனைத்தையும் செய்த காலம் ஒன்று இருந்தது. லைக்கிற்கு இயங்காத, எதற்கும் தன்னை முன்னிறுத்தாத காலமாக அது இருந்திருக்கிறது. இந்த அளவுக்கு ஷோ ஆஃப் இல்லாத காலம் அது. எப்போதும் காலத்தின் நினைவுகளோடு சினிமா ஒட்டி இருக்கும் தானே. ஒரு காலத்தை நினைவு கூறும்போது அதன் இலவச இணைப்பாக ஏதோ ஒரு சினிமாவும் வரும் தான். அப்படித்தான் காதல் கடந்து வந்திருக்கும் காலகட்டங்களை அசை போடும் போது எனக்கு முதலில் காதலுக்கு மரியாதை என்ற திரைப்படம்தான் நினைவுக்கு வருகிறது. வளர்ந்த கிராமமான தஞ்சாவூரில் அந்த படத்தை பார்த்தது உறைந்த நினைவுகளாக அப்படியே இருக்கிறது. அந்த படத்தை தங்கள் நிஜ வாழ்வோடு பொருத்தி பார்த்த எங்கள் தெரு அண்ணன்களும் நினைவுக்கு வருகிறார்கள். அப்போதும் ஸ்டாக்கிங் இருந்ததுதான். எந்த காலத்திலும் அதை நியாயப்படுத்த முடியாதுதான். ஆனால் நான் பார்த்த அண்ணன்கள் பெண்களை தொந்தரவு செய்யாதவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். காதலில் கசிந்துருகி இருக்கிறார்கள். வெற்ற அவளை குத்துற அவளை என்று சொல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். திரைப்படத்தை அவர்கள் பிரதிபலித்தார்களா அல்லது அவர்களை திரைப்படம் பிரதிபலித்ததா என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இப்போது அது ஒரு நஸ்டாலஜியா. அனைவரும் அப்படியான ஒரு நினைவுகளுக்குத்தான் ஏங்கி இருக்கிறோம் என நினைக்கிறேன். குறைந்தபட்சம் என் வயதுடையவர்கள் மனதை அசைத்து பார்க்கும் இசையை கேட்கும் போதோ அல்லது மெல்லிய தூறலில் மலை பின்னணியில் ஒரு மேகக்கூட்டம் ஊர்ந்து போகும் தருணத்தில் லைத்திருக்கும் போதோ அப்படியான நினைவுகளை அசை போட்டு இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். அதனால்தான் 96 திரைப்படம் இப்படி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. பெண்கள் இரவு சுற்றக்கூடாது, ஸ்லீவ்லெஸ் அணியக்கூடாதென ஒப்புக்கொள்ள முடியாத பிற்போக்குள் அந்த படத்தில் இருந்தாலும் 30 வயதை கடந்தவர்கள் தம்மை ராமாகவும் மனமுடிக்காத காதலியை ஜானுவாகவும் பொருத்தி பார்த்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நினைத்த பொழுதில் நிகழ்த்தி காட்ட வாய்ப்புகளும் சாத்தியங்களும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இறையின் மெல்லிய தீண்டலில் ஒலிக்கும் இசையாக இருந்த அந்த திரைப்படம் பெரும்பாலானவர்களை அசைத்து பார்த்திருக்கிறது. ஒரு கால பயணம் மேற்கொள்ள வைத்திருக்கிறது. காதல் எப்படி பல்வேறு படிநிலைகளை கடந்து இங்கு வந்தது என்பதை யோசித்தால் உலகமயமாக்கலின் தாக்கம் என்பதுதான் விடையாக வந்து நிற்கிறது. 1990களில் தாராளமயமாக்கல் இந்திய சமூகத்தில் நிகழ்ந்திருந்தாலும் அது கடைசி மனிதர்களிடம் விளைவுகளை ஏற்படுத்தியது 2000 ஆண்டுக்கு பின்புதான் என்று நினைக்கிறேன். அந்த மாற்றம்தான் இங்கு காதல் பரிமாறும் விதம், அது நிலைத்திருக்கும் காலம், எல்லாவற்றிலும் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன் என் இரு நண்பர்கள் பேசிக்கொண்டது நினைவுக்கு வருவதை இந்த சமயத்தில் தடுக்க முடியவில்லை. ஒருவர், என்ன நாகரிகம் இது, காதலர் தினம் என்பதெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம் என்றார். அதற்கு மற்றொரு நண்பர், நமக்கு மேற்கத்திய நிதி மட்டும் வேண்டும், கலாச்சாரம் வேண்டாமாம், வரும் நிதியின் இலவச இணைப்பு இது என்றார். இங்கு எதுவும் தனி என்று கிடையாது. ஒரு விஷயம் மற்றொரு விஷயத்தில் தாக்கம் செலுத்தும், அதுதான் இயற்கையின் விதி. சங்க காலத்தில் உடன்போக்கு இருந்தது, உலகமயமாக்கலுக்கு பின் லிவிங் டுகெதராக இருக்கிறது. காலம் நகரும், அதனுடன் சேர்ந்து அனைத்தையும் நகர்த்தும். காதலும் வேறு விதமாக பரிணாமம் அடையும். எக்காலமானாலும் ஆன்மாவிலிருந்து விளையும் எதுவும் பெரும் மகிழ்ச்சியை தரும். 9வது சிம்போனி பீத்தோவனுக்கு கொடுத்தது போல்.
நேர்களே, வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைய இருக்கிறது. அதுவரை திருமதி அன்னபூர்ணி அவர்களுக்கு நன்றியும் உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் சொல்லி விடைபெறும் நான் மணிநலவன். அடுத்த வாரம் சந்திப்போம்.
வழிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துணை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். பதினாறு வயதான பருவத்தில் எல்லோக்கும் படர்கின்ற காதல் அதிசயம். அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம்.